நம்ம யோசுவா புக்கை போன வாரம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஒரு வருஷம் இருக்காது, ஒரு குறைவு தான் இல்லைங்களா, ஒரு 8 மாதம் பிரயாணம்னு சொல்லலாம் இல்லைங்களா. அருமையான புக்கு, ரொம்ப அதிசயமான சத்தியங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்க தங்களுடைய சுதந்திரத்தில் முன்னேறி போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்து படிச்சுக்கும் போது, ரொம்ப போர்களை சந்திச்சோம், ரொம்ப ராஜாக்களை சந்திச்சோம், ரொம்ப டென்ஷனான சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி போய் வந்து இப்போ இறங்கி அப்பா அடான்னு எனக்கும் ஒரு ஒரு ரெஸ்டா இருக்குது இல்லைங்களா. யோசுவா முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அதிசயமான புக்கு. நான் பொதுவா பார்க்கும்போது யோசுவால் அங்க இருக்கிற நிறைய அந்த 13வது அதிகாரத்துக்கு அப்புறம் ரொம்ப பேர் பிரசங்கமே எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அதுல விஷயம் இல்லைன்னு நினைச்சாங்க இல்லைங்களா. ரொம்ப பேர் பிரசங்கமே பார்க்க முடியாது. ஆனா ரொம்ப உழைக்க வேண்டியதா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லைங்களா. அது அது ஒரு மனசு திருப்தியா எடுத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அதுல ஒண்ணுமே எடுக்காத காரியங்கள்ல பகுதியில நம்ம எடுத்து ஆண்டவர் நிறைய காரியங்களை பார்க்க முடிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு சந்தோஷம். இந்த நாள்ல ஒருவேளை நீங்க எதிர்பார்க்க, ஒரு போன வாரம் நம்ம படிச்சும்போது ஒரு கிராண்ட் ஃபினாலே இல்லைங்களா. ஒரு 24வது அதிகாரம் யோசுவா வந்து அந்த மக்களை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் மனசை ரொம்ப உறுத்திருச்சு, ஏன் மனசை ரொம்ப வருத்தி, மன உருக்கம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய உதவினால நம்ம ஆண்டவருக்குக்கே அர்ப்பணித்து வாழணும்ன்ற ஒரு தீர்மானம் மனசுல எனக்கு பர்சனலா ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. அதனோட ஒரு ஒரு வெளிப்பாடு தான் போன வாரம் சேர்மன் சொல்லல. அது எனக்கு ரொம்ப மனசை உறுத்தி, அது ஆழமா ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சிந்திச்சு வரும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. சரி, நம்ம இந்த வாரம் ஒரு சுருக்கமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து, நீங்க எல்லாரும் அந்த புக்கை வச்சிருக்கிறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணி மீண்டுமாக அந்த 24வது அதிகாரத்தை வேகமா கொஞ்சம் பார்த்து நம்ம முடிப்போம். ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. எவ்வளவு புக்கு படிச்சிருக்கிறோம்னு இல்ல, அது மனசுல தங்கணும். படிச்ச காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போதே மோசேவுடைய மரணத்துல இருந்து இந்த புத்தகம் ஆரம்பாச்சு. மோசே இறந்து போயிட்டாரு. இப்போ யோசுவா முடியும் போது யோசுவா இறந்து போயிட்டார் இல்லைங்களா. ஒரு புக்கம் பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒருத்தர் இறந்து தலைவர்கள் இறந்து போகும்போது அந்த புக்கு முடியுது, அந்த சகாப்தம் முடிஞ்சு இன்னொன்னு. அதே மாதிரி தான் சாமியல் பாத்தீங்கன்னா, சாமியல் இறந்து போகும்போது சாமியல் புக்கு முடியும். 1 சாமியல் வந்து சவுல் இறந்து போகும்போது முடியுது. 2 சாமியல் தாவீது இறந்து போகும்போது அந்த மாதிரி தான் கதைகள் வரும் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி தான் மோசே இறந்து போகும்போது யோசுவா புக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 1வது அதிகாரத்துல யோசுவா ஒரு திகைத்து என்ன பண்றது நிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணுமே யோர்தானுக்கு இந்த நிலைமையில இருந்து யோசுவானா யாருன்னு கூட அவ்வளவு தெரியாத ஒரு நிலையில இருந்த யோசுவா ஆண்டவருடைய வாக்கு அழைப்புக்கு செவி கொடுத்து, நீ உன்னுடைய யோர்தானை கடந்து வா, கடந்து வா. அவருக்கு கொடுத்த புத்திமதி என்ன, நீ போற இடத்துல எல்லாம் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா இரவும் பகலும் இந்த தேவனுடைய வசனத்தில் தியானமாயிரு இல்லைங்களா. அதான் ரகசியம். நீ காலையில கூட பார்த்து எத்தனை தடவை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லணுமோ தெரியல இல்லைங்களா. அத நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துற, அதுதான் யோசுவா முதலாக சொல்லப்பட்டது. அதை கேட்டு யோசுவா வந்து 2வது அதிகாரத்துல என்ன வருது, யாருடைய கதை வருது, வேவுக்காரர்களை அனுப்புறார். ஞாபகம் இருக்குங்களா, அந்த எரிகோ போய் வேவு பார்த்து வரும்படிக்கு 2 வேவுக்காரர்களை அனுப்புறார். அந்த வேவுக்காரர்கள் போய் அவங்க பார்க்கும் போதுதான் அருமையான ராகாபுடைய விசுவாசத்தை நம்ம கேட்கிறோம். ரொம்ப அதிசயமான ஒரு விசுவாசம், எதிர்பாராத ஒரு விசுவாசம். அந்த கானானியருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. ஏன்னா அவ்வளவு பாவம் மோசமா இருக்கிற மக்கள், அவங்களுக்கே நியாய தீர்ப்பு வந்துருச்சு, அழிச்சிடணும், அவங்களை வைக்கவே கூடாதுன்னு எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் நினைச்சார். அவ்வளவு பாவங்கள் அங்க நடக்குது. அப்பேற்பட்ட பாவங்கள் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வேசினா இவ்வளவு மோசமா இருக்கும். ஆனா அந்த ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு முத்துன்ற மாதிரி, அந்த சாக்கடைக்குள்ள அந்த ஒரு வேசிக்குள்ள ஒரு ஆண்டவருடைய இறையாண்மை விசுவாசம் இருந்திருக்கு பாருங்களேன். யெகோவா மேல தனக்கு பற்றும் விசுவாசம், அதான் விசுவாசத்தின் மதிப்பை நம்ம பாக்குறோம். அதை வச்சுதாங்க நம்ம முன்னேறி வர முடியும். விசுவாசம் வந்து நம்ம நிலை என்ன, நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோம்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. விசுவாசம் விசுவாசம் வந்து நம்மள அதன் மூடமா தான் பிடிச்சி நம்ம ரட்சிக்கப்படுறோம். விசுவாசத்தினாலேயே நாம் ரட்சிக்கப்படுறோம். விசுவாசத்துன்ற கயிறை பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல மேல 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 வர முடியும். அது ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுக்கிறார். பாரு என்ன ராகா மாதிரி ஆளுங்க எந்த அளவுக்கு விசுவாசத்துல வந்து அங்க இருந்த யூதாவுடைய பெரிய பிரபுவை திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் தாவீதுடைய வம்ச வரலாறுல வந்து மேசியா இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல ஏறி வந்துருச்சு. அந்த அம்மா எங்க இருந்து எங்க ஏறி வந்துருச்சு பாருங்களேன், அதிசயம். அதான் என்ன செஞ்சிச்சு அந்த அம்மாக்கு? விசுவாசம். எபிரேயர் 11 அதிகாரத்துல போட்டிருக்கு இல்லைங்களா, விசுவாசத்தினாலேயே ராகாப் அவ சாட்சி பெற்று அவ இப்படி ரட்சிக்கப்பட்டா அப்படின்றத நம்ம பாக்குறோம். 3 ராகாபுடைய சாட்சியை முடிஞ்சு பாருங்களேன். 3 அங்கேயும் விசுவாசத்தின் ஒரு வலியுறுத்துதலை நம்ம பாக்குறோம். என்ன, நீங்க அவங்க யோர்தான் நதியை கடக்கிறத பாக்குறோம். அது எப்படிதான் கடந்தாங்க? விசுவாசத்தினால தான் கடந்தாங்க. அவங்க என்ன சொன்னார் ஆண்டவர், உடன்படிக்கை பெட்டியை பார்த்துக்கிட்டே போங்க, நீங்க போய் கரை தாண்டிடுவீங்க அப்படின்னு. அந்த உடன்படிக்கை பெட்டியே பார்த்துக்கிட்டு அவங்க போகும்போது அந்த ஆசாரியர்கள் போய் பயங்கரமா புலண்டு வருது யோர்தான். அவங்க போய் காலை வைக்கிறாங்க, 2 விசுவாசம் இல்லைன்னா காலை வைக்க முடியாது, காலை இழுத்துட்டு போயிடும். ஆனா அந்த விசுவாசத்தோடு தான் அவங்க போய் காலை வச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தை கட்டுப்பட்டு காலை வைக்கிறாங்க, 2 பிரியுது. தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம சந்திக்க முடியாத சூழ்நிலைகள்ல நம்ம விசுவாசத்தோடு நட போடும் போது ஆண்டவர் வழியை ஏற்படுத்துறார். ஆண்டவர் யோர்தான் நதிகளை நமக்கு திறந்து விடுகிறார் இல்லைங்களா. பாட்டுல வர மாதிரி யோர்தான் நதி எரிகோ மதில் முன்னே வந்தாலும், யோர்தான் நதி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும் தான் போட்டிருக்கு. அது அதுலயும் அவங்க விசுவாசத்தோடு முன்னேறி வராங்க. அது நடந்து வந்த அந்த ஒரு ஒரு காட்சி வந்து நிறைய டிராமேட்டிக்கா காட்சி இல்லைங்களா. ஒரு பக்கம் யோர்தான் நதி வந்து இப்படி நிக்குது, நின்று அந்த தண்ணி மேல 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 ஒரு ஒரு டேம் மாதிரி சுருண்டு போகுது, ஒரு வால் இல்லாத டேம் மாதிரி எவ்வளோ மைல் போகுது ஊர் வரைக்கும். இந்த பக்கம் வத்தி போய் நின்று போயிருச்சு, இது இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்படியே ஸ்டாப்பா நிக்குது. ஒரு பக்கம் வால், செங்கடல் 2 இருந்துச்சு, இது ஒரு பக்கம் வால்ல நிக்குது. இவங்க தைரியமா கடந்து போறாங்க. அப்படி கடந்து போய் எல்லாம் போயாச்சு, அப்பாடா அப்பா வந்துட போதுன்னு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஆசாரியர்கள் போய் நடுவில் நின்னாங்க. நின்றுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தாண்டி போயிட்டாங்க. இஸ்ரவேல்லாம் தாண்டி போன பிறகு அவங்க திரும்பி பார்த்துட்டு வந்துருங்க வந்துருங்க சீக்கிரம் வந்துட போதுன்னு எல்லாம் அவசரமா நிற்கும் போது ஆண்டவர் அப்படியே நிற்க வச்சு ஒரு வேலையை செய்ய வைக்கிறார். என்ன, அந்த 12 இல்லைங்களா. அந்த 12 ஏன் நம்ம எல்லாம் மறந்து போற ஜாதி இல்லைங்களா. ஹாஸ்பிட்டல சேர்ந்து அட்மிட் ஆகி இல்லை ஏதாவது நம்ம காயிரும், நமக்கு இல்லை உடம்பு சரியில்லாமல் போய் நமக்கு அது ஆகாதுன்னு நம்ம கை விட்டாலும் அந்த நேரத்தில் ஐயோ குயோ வாழ்க்கையெல்லாமும் கற்பணிக்கிற ஆண்டவரே உண்டியன்னு எதோ சொல்லிடுவோம். ஆனால் அது கொஞ்ச நாள்ல மறந்தே போயிடுது, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தே போயிடுறோம். முறுமுறுப்பு இஸ்ரேல் ஜனங்க மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்க மறக்கிற ஜாதின்னு தெரிஞ்சு அந்த 12 எடுத்து அங்க வைக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நம்மளும் நம்ம வாழ்க்கையில 12 எடுத்து வச்சு மறக்க கூடாது. அங்க கில்கால்ல வைக்கிறார். ஏன் கில்கால்ல? நான் சொன்ன கில்கால் அங்க வச்சதுனால தான் கில்கால் ஒரு ஹெட் குவார்டர்ஸா மாறிடுச்சு யோசுவாக்கு. அவர் சோர்ந்து போகும் வேலையில எல்லாம் இல்லைங்களா, காலில் பாண்ட மாதிரி சோர்ந்து போகும் வேலையெல்லாம் அந்த கற்கள் கிட்டதான் போய் பார்ப்பார். இப்படி அதிசயமா எங்களை யோர்தான் நதியை கடந்து வந்து செய்தவர் வந்து வெற்றியை கொடுக்க மாட்டாரா? யோர்தான் நதியை கடக்க வந்த தேவன் வந்து இந்த கானான் தேச ராஜாக்களை அழிச்சு எங்களுக்கு வெற்றியை தரமாட்டாரான்னு நம்பிக்கை அந்த தேவனுடைய ஞாபகார்த்த சின்னங்கள் தான் நமக்கு செய்யும். அதான் நம்ம வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரத்தான் செய்யுது. ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கில்காலை நம்ம வச்சிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை கற்களாக வச்சிருக்கிறோமா? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா. நான் கூட ஒரு புக்கை உங்களுக்கு காமிச்சேன், ஞாபகம் இருக்கலாம், ஒரு பெரிய புக்கு இல்லைங்களா. இப்ப நான் சோர்ந்து போகும்போது அதை எடுத்து படிச்சேன்னா போதும், அழுவாம நான் படிக்கவே முடியாது அந்த புக்கை. இப்ப கூட போன வாரம் யோசுவாக்கு அந்த உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி செஞ்சுட்டு வந்தாருன்னு நான் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப மனசு உருகி போச்சு. எங்க இருந்தோம் நம்ம, என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, என்ன செஞ்சிட்டு இருந்தோம், ஆண்டவர் எப்படி நம்மள நடத்தி இருக்கிறாரு, அதிசய தேவனாச்சே, நம்மள மனசு உருக்குது. அதான் கில்காலை பத்தி நம்ம பார்த்தோம். அது முடிச்சு அஞ்சாவது அதிகாரத்துல அவங்க வந்து அங்க வந்துட்டாங்க. கானான் தேசம் நுழைந்து வரும்போது பார்ட்டி, பெரிய பார்ட்டி. ஏன்? அபிராம் கனவு கண்டது, யாக்கோபு கனவு கண்டது, ஆண்டாண்டா எகிப்து அடிமைத்தனத்துல கனவு கண்ட தேசம் இன்னைக்கு அவங்க கால் கீழே இருக்குது. நான் சந்தோஷம், ஆண்டாண்டா இருந்து ஏங்கி 40 வருஷம் அனாந்தத்துல சுத்தி திரிந்து வந்துட்டாங்க. உள்ள கடல் எப்படி ஆக்ரோஷமா வந்தாங்க, அத ஊரெல்லாம் கேட்டு மிரண்டு கிடக்குது. இப்படியா தாண்டி வந்தாங்கன்னு அவங்க நினைச்சாங்க, வரவே முடியாது. ஆனா இப்படி தாண்டி உள்ள வந்துட்டோம் உடனே என்ன டான்ஸ், என்ன பாட்டு, என்ன ஆர்ப்பாட்டம். நான் சொன்ன அந்த நேரத்துல கில்கால் அந்த இருட்டு நேரத்துல எல்லாம் தூங்கிட்ட பிறகு யோசுவா அந்த கல்லையே பார்த்து நின்று இருப்பாரு. இன்னுமே அவருக்கு இவங்க தாண்டி வந்துட்டாங்க, இவங்களுக்கு டான்ஸ் அவருக்கு இன்னுமே இருக்கு இல்லையா. அவர் விசுவாச பலப்படுறதுக்கு ரொம்ப தைரியமா நின்று இருப்பார். அங்கதான் அவங்க வந்து முக்கியமா ரெண்டு காரியத்தை, பஸ்காவை கொண்டாடுறாங்க, கானான் தேசத்துல எல்லோருமே அங்க விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிறார்கள் இல்லைங்களா. அதான் ஆண்டவருக்கு அந்த கமல் அர்ப்பணிக்கிறது. நம்ம இதயத்தில் விருத்த சேதனம் எல்லாம் அந்த டைம்ல பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்க போய் படிச்சுக்கிறது நல்லது. அதை பார்த்து முடிஞ்ச, அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் அந்த அதிகாரம் கடைசியில யோசுவாவுக்கு ஒரு அதிசயமான காட்சி. யோசுவா பயந்திருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். அவர் போய் சுத்தி சுத்தி பாக்குறாரு, இந்த எரிகோ மதில்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப மனசெல்லாம் வயிறுலாம் கலங்குது. நான் எப்படி இதெல்லாம் தாண்டி போக போறேன்னு. அப்போ அவர் பயந்து இருக்கும் போது தான் ஒரு பெரிய காட்சி, கர்த்தருடைய தேவ தூதன் ஆனவர் ஒரு பட்டயத்தை வைத்து அவர் நின்றுகிட்டு இருக்கிறார். அந்த காட்சி யோசுவாக்கு என்ன காமிக்குது? நீ இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுற? இதெல்லாம் போர் செய்ய போறது நீ இல்ல, நீ என் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு வா, போர் செய்ய போறது நான். அப்பத்துல இருந்து யோசுவா காட்சியே மாறிடுச்சு. அது பெரிய காட்சி, இனிமே எனக்கு முன்பதாக போறது இந்த கர்த்தருடைய தேவ தூதர். அது நம்மளே வாழ்க்கையில பாத்துக்கணும். அன்னைக்கு அவர் போர் சேவகரா வந்தாரு, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையிலயோ நமக்கு என்னவோ நம்மளுடைய இதுக்கு அப்படிதான் வராரு. உமக்கு முன்பதாக நாம் போறேன்னும் போது நமக்கு ஒரு ஆபீஸ்லயோ ஒரு இதுலயோ ஒரு வேலையிலயோ நமக்கு முக்கியமா போகணும்னா அது அதுவா இருந்து அவர் போறார். என்னென்ன உதவியோ அன்னைக்கு போர் சேவகரா வந்தார் இல்லைங்களா. அதான் பாக்குறோம் யோசுவாவுக்கு அந்த ஆறுதலை தருவதற்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதிசயமாக என்ன பாக்குறோம்? அவங்க 6வது அதிகாரத்துல என்ன வருது? எரிகோவை அவர்கள் சுத்தி வருத பாக்குறோம் இல்லைங்களா. எரிகோவை அவர்கள் வெல்றத பாக்குறோம். அந்த எரிகோ பட்டணத்தை வந்து சுத்தி வளைக்கிறாங்க. வளைச்சிட்டு ஏ ரொம்ப இது பார்த்தோம்னா அவங்க எப்படித்தான் ஜெயித்தாங்கன்றது ரொம்ப வேடிக்கை கூட சொன்னேன் நான். என்ன போய் ஒரு ஊரை போய் அழிக்கணும், ஒரு ஊரை தாக்கணும்னா போய் பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டிட்டு போய் கதவை டமால் டமால் இடிக்கணும் இல்லைங்களா. இடிக்கணும், செவர்களை இடிக்கணும், குண்டுகளை தூக்கி போடணும் போடணும். இவங்க என்ன பண்றாங்க? பீப்பியை ஊதிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆசாரியர்கள் முன்னாடி போய். ஏன் அப்படி போய், ஏன் அப்படி செய்யறாங்க? இது என்ன போய் எப்படி இப்படி பண்ணா எப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு செய்வோம். எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார் செய்வோம். அங்க இருக்கிறவங்க எரிகோ ஜெனரல்லாம் பார்த்து கேலி பண்ணிருப்பாங்க, என்னத்த பண்றாங்க இவங்க, நாங்க இங்க உள்ள இருக்கிறோம், இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆண்டவர் சொன்னார் செய்வோம்னு அதை செய்யும் போது அது ஏழாவது படபடபடான்னு எல்லாமே உழுவுது. அது எதுனால் விழுந்ததுன்னு போட்டிருக்கு எபிரேயர்ல. அவர்களுடைய விசுவாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க தான் பார்க்கணும். விசுவாசத்துக்கு மனுஷ எல்லா மனுஷர்களுடைய பவரை விட விசுவாசத்துக்கு இருக்கிறது அவ்வளவு பெரிய பவர். அதை நம்ம வளர்த்துக்க பார்க்கணும். அது வாயத வசனத்தை படிக்கிறதுனாலயும் ஜப அட்மாஸ்பியர்ல வாழ்றதுனால தான் நம்ம விசுவாசம் வளர முடியும். அது விசுவாசத்தை வளர்த்துக்க பார்க்கணும். ஏன்னா கண்கள் உலக காரியங்கள் நம்ம விசுவாசத்தை பாவ காரியங்கள் விசுவாசத்தை குறைக்கத்தான் பார்க்குது. நம்மளுக்கு குறைவே விசுவாசம் குறைவு. அது விசுவாசத்தை வளர்த்துக்க பார்க்கணும். வளர்க்க வளர்க்க வரங்களேன் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாவே விசுவாசம் நிக்க முடியும். உலகத்தையே ஜெயிப்புற வெற்றி எது? விசுவாசம். ரொம்ப பவர்ஃபுல் விசுவாசம். அது பாருங்களேன், அது விசுவாசத்தினால வென்றார்கள் பாக்குறோம். அப்புறம் 7வது அதிகாரம் பார்த்தோம்னா ஒரு சேட், ஒரு ஃபெயிலியர், சேட் ஃபெயிலியர். என்ன? ஆக்கானுடைய பாவம் வருது. ஆக்கான் ஏஹாய் ஊர்ல ஒரு தோல்வி வருது. அந்த தோல்வி, அந்த தோல்வி எதனோட விளைவாக? ஆக்கான் கூடாரத்தில் ஒருத்தன் பாவி பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, பயங்கரமான ஒரு பாவம் நடந்து போச்சு போனதுனால இல்லைங்களா. ஒரு பொருளாசைனால வந்த பாவம். என்ன பாடங்கள் அதுல படிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? வெரி ஹைலைட்ஸ் எவ்வளவு அந்த அதிகாரத்திலேயே சொல்ல போனா ஒரு 8 சர்மன்ஸ் இருக்கலாம். அதை நம்ம படிச்சுக்கிட்டோம். அப்புறம் 8வது அதிகாரம் அதை மனம் திரும்பின பிறகு, அந்த பாவத்தை அவங்க மனம் திரும்பி அதுக்கு பரிகாரம் செய்த பிறகு பெரிய வெற்றி, ஏகாய் மேல அவங்களுக்கு வெற்றி ஏற்படுது. வெற்றி ஏற்பட்ட பிறகு தான் அந்த அதிகாரத்துல தான் செக்கிம், அந்த கடைசி பக்கம் பாத்தீங்கன்னா செக்கிம் என்ற பள்ளத்தாக்குல அவங்க நின்று, இந்த பக்கம் ஹெப்பால், இந்த பக்கம் ஜெருசலம்ல நின்று பெரிய ஒரு காரியத்தை அவங்க அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களையும் சாபங்களையும் அவங்க படிச்சு அந்த நாட்டு அந்த இடத்துல உடன்படிக்கை செய்தார்கள். 9வது அதிகாரத்துல பார்த்தோமா என்ன வருது, என்ன சொல்லுங்க, அவங்க பேர் கிபியனைட்ஸ் இல்லைங்களா, தமிழ்ல என்ன கிபியோன், கிடியன்ஸ் இல்ல கிபியோன், கிபியோனைட்ஸ் வந்து வேஷம் இதெல்லாம் கேள்விப்பட்டு வேஷம் போட்டு வந்து அவங்கள ஏமாத்துறாங்க, அதை பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா அவங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்கல, உடம்பு பண்ணல, இது சாதாரணமா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அத ஆண்டவரை நாடாம ஒரு பெரிய முடிவு எடுத்ததுனால வருத்தப்படுறாங்க. ஆனா ஒரு தவறு நடந்து போயிட்டு, அந்த தவறு நடந்து போயிருச்சுன்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கோ அந்த தவறை சரி செய்யறதுக்கோ இன்னொரு தவறு செய்யக்கூடாது. அந்த தவறு ஆயிடுச்சா அந்த தவறுடைய விளைவுகளை சந்திப்போம் அப்படின்னு யோசுவா தலைவர்கள் முடிவு எடுத்ததுனால அந்த தவறு ஒரு ஆசீர்வாதமாக மாறுச்சு. கிபியோ நைட்ஸ் மிக பக்தி உள்ள மனிதர்களாக இஸ்ரவேல்ல மாறினதாக நம்ம பார்க்கிறோம். சரி, அதுக்கப்புறம் 10வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அந்த கிபியோ நைட்ஸ் இவங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இந்த 5 ராஜாக்கள் அடோனி செடக்கு மத்த எல்லோருமே கிபியனை அட்டாக் பண்ண வந்தாங்க. கிபியனை அட்டாக் பண்ண வரும்போதுதான் யோசுவா மிக தைரியமாக இல்லைங்களா, ஒரு சுத்த மனசாட்சியோடு தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேல் விசுவாசத்தோடு பெரிய நைட்டெல்லாம் நடந்து வந்து பயங்கரமா போர் செய்ததை பார்க்கிறோம். பயங்கரமா வென்று அவருடைய அந்த இதெல்லாம் நான் ரொம்ப இதா விளக்கியிருக்கிறேன், ரொம்ப டிராமாட்டிக்கா. நீங்க சோமன் கேட்டு நான் கூட கேட்டேன், ஐயா போட்டு கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கும் கேட்டுச்சு, அது எப்படி அந்த சூரியன் நின்னு போச்சு, எப்படி ஆண்டவர் விரட்டி அவங்கள வென்றாரு, அதெல்லாம் அதிசயமா நம்ம படிச்சிருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தினால ஒரு சூரியனையே நிக்க வச்சு அந்த அதான் பாக்குறோம் 10வது அதிகாரத்துல. 11ல இது அந்த 10வது அதிகாரத்துல சவுத் கானான்ல இருக்கிற எல்லோரையும் பிடிச்சி அவர் வெல்லும் போது, 11வது அதிகாரத்துல நார்த் பக்கம் இருக்கிற கானான் ஜெபின் என்ற ராஜாவும் அவனோடு சேர்ந்த பல ஆயிரம் கணக்கான சோல்ஜர்ஸ், மணலத்தனையான சோல்ஜர்ஸ் எல்லோருமே யோசுவாவுக்கு விரோதமா வந்தாங்க, எல்லோருமே யோசுவாவை தாக்குறதுக்கு வந்தாங்க. அதை நம்ம பாக்குறோம். அதை பார்க்கும்போது யோசுவாவுக்கு அப்படியே மனம் கலங்கி போற ஒரு மன நிலைமை இருந்துச்சு. ஐயோ நான் என்ன செய்வேன்ற ஒரு மனநிலைமை. அப்ப அவர் என்ன பண்ணார்னு பார்த்தோம், அதுலயும் ஒரு பாடம் பார்த்துட்டு, நம்ம வாழ்க்கையிலயும் என்னதான் செய்வோம்னு தலை முழுகிற மாதிரி ஒரு காரியம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் ஆண்டு அந்த சூழ்நிலையை பார்த்து மிரண்டு போகாமல் ஆண்டவருடைய ப்ராமிஸை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. கர்த்தர் இப்படி தான் சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரேன்னு பார்த்துட்டு அந்த ஆண்டவருடைய ப்ராமிஸை நம்பி அதன் அடிப்படையில் நம்ம செயல்படணும். அப்படி செயல்படும் போது அது வந்து ஒரு மலை மாதிரி வந்தது ஒன்றும் இல்லாமல் ஒரு சமாதானத்தில் முடியுது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரையும் வென்று ஒரு பெரிய சமாதானத்துல அந்த தேசம் முடியறத பாக்குறோம். அப்புறம் 12-13 என்ன பார்த்தோம், அவங்க ஜெயித்த தேசங்களுடைய விவரங்கள் எல்லாம் கானான் தேசம் பல பாகம் பிடிச்சிட்டாங்க, சவுத் நார்த். 12-13 அவங்க ஜெயித்த தேசங்களுடைய விவரங்கள், விவரங்கள் மாத்திரம் இல்ல, 13ல இருந்து பார்த்தோம்னா யார் யாருக்கு எந்தெந்த பூமி பங்கிட்டு பட்டதுன்றத ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் யோர்தானுக்கு இந்த பக்கம் ரூபன் கேடு அவங்க மனாசா கோத்திரத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச பூமி யோர்தானுக்கு இந்த பக்கம், அதுதான் 13ல வருது. 14ல என்ன வருது, 14ல தான் அருமையான காலேபுடைய ஒரு பெரிய விசுவாச ஒரு கதை வருது இல்லைங்களா. 45 வருஷம் இருக்கும்போது அந்த மனுஷன் காமிச்ச விசுவாசம், அதுக்கப்புறம் 80 வருஷத்துல தனக்கு இருந்த விசுவாசம், ஒரு பெரிய ஹீரோஸ் ஆஃப் த பைபிள் இல்லைங்களா. காலேபை பத்தி யோசுவா படிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு எனக்கு தெரியாது, அவர் அங்க நின்னாருந்தான் தெரியும், ஆனா வயசான காலத்துல இப்படி ஒரு அந்த அனாக்கிம் என்ற ராட்சசங்களே விரோதமா போய் தன் வயதான காலத்துல போய் அப்படி போர் செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு பெரிய மனிதனாக பார்க்கிறோம். அப்புறம் 15வது அதிகாரத்துல யூதா கோத்திரத்துக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரத்தை பார்க்கிறோம். யூதா கோத்திரம் அந்த அதே அதிகாரத்துல தான் காலேபுடைய மகளுடைய திருமணம் இல்லைங்களா. காலேபுடைய மகள், அந்த அம்மா பேர் என்ன? அக்ஸா இல்லைங்களா, அக்ஸா. அவர் அந்த அம்மா திருமணம் செய்த ஹஸ்பண்ட் பேரு பொத்னியல் இல்லைங்களா. ஒரு அருமையான மாப்பிள்ள, அற்புதமான மாப்பிள்ள. மாப்பிள்ளன்னு இருந்தா அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா. அதிசயமான மனுஷன், அதெல்லாம் பார்த்து அருமையா நல்ல திருமணம். நான் கூட யோசிக்கல, இதுவே ஒரு சேமனா கொடுத்துருக்கலாம் இந்த மேரேஜ் சேமன். ரொம்ப அருமையான மாப்பிள்ள, ரொம்ப அருமையான ஒரு கல்யாணம் இருந்துச்சு 15வது அதிகாரத்துல. அதுக்கப்புறம் 16வது அதிகாரத்துல யோசேப்புடைய கோத்திரத்துக்கு கிடைச்ச சுதந்திரம், அதை பத்தி விவரம். 17வது அதிகாரத்துல 16வது யோசேப்புடைய மகன் எஸ்ராயின் கிடைச்ச கோத்திரம் இது சுதந்திரம். 17ல மனாசாக்கு கிடைச்ச சுதந்திரம். அங்க ஒரு விசுவாச குமாரதிகளை பார்க்கிறோம் இல்லைங்களா. ஜெலோஃபிஹாத் அப்படின்ற டாட்டர்ஸ், அவங்களுடைய டாட்டர்ஸ் உடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அதிசயமா அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்தோம். சரி, 17 வரைக்கும் வந்திருக்கிறோம். 17ல கடைசி பக்கம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பார்த்தோம்னா, இது வரைக்கும் விசுவாசம் விசுவாசம் மாதிரியை காமிச்சிட்டு வரும்போது ரொம்ப சோகமா யோசேப்புடைய மகன்களுடைய அவிவிசுவாசத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா. காலேப் எவ்வளவு வயதான காலத்துல போய் அந்த எப்ரோனை போய் ராட்சசங்களை கொண்டு நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லும் போது, ஆனா இவங்க அவிவிசுவாசத்துல போய் புலம்புறாங்க. கானானியரை பார்த்து நாங்க எப்படி போய் போர் செய்வோம், அவங்க கிட்ட ரதம் இருக்குதே, எங்களுக்கு கொடுத்த பூமி பத்தலையேன்னு அவிவிசுவாசம் என்ன பண்ணுது, விசுவாசம் வந்து அவங்களுடைய சூழ்நிலைகளையே மாத்தி வாக்கு தத்தத்தை நம்பி சுதந்திரத்தை சுதந்திரிக்குது. அவிவிசுவாசம் இருக்கிற பராமரிப்பையே முறுமுறுத்துக்கிட்டு எல்லாரையும் முறுமுறுத்துக்கிட்டு ஊழியக்காரங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இப்படித்தான் வாழ்ந்து தங்களையே தாங்க அழிச்சுக்கிறது, அதான் அவிசுவாசம் செய்யறது. பாருங்களேன், யோசுவாக்கு விரோதமா போறாங்க, எங்களுக்கு ஒரே இது கொடுத்துட்டே எங்களுக்கு மத்ததெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு முறுமுறுத்துட்டு போறத பாக்கிறோம். சரி, 18வது அதிகாரத்துல அவங்க எல்லோரும் சீலோ ஷைலோ இல்லைங்களா, ஷைலோ இடத்துல வந்து ஆராதிக்கிறத பாக்கிறோம். அவங்க ஆராதிக்கிற ஒரு விசேஷமான ஒரு காட்சியை பாக்கிறோம். அந்த ஆராதனை ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் முதல் கானான் தேசத்துல வந்து கூடாரம் போட்டு அவங்க ஆராதிச்ச ஆராதனை ஷைலோ தான். இன்னும் சாமியல் காலம் வரைக்கும் ஷைலோ தான் ஆராதனை ஸ்தலமா இருக்க போகுது. எருசலேம் அப்புறம் தான் வருது, தாவீது காலத்துல தான் எருசலேம், சாமியல் காலத்துல எல்லாம் இதுதான் இருந்துச்சு அந்த ஷைலோ. அங்க அவங்க ஆராதிக்கிறாங்க. சொல்ல போனா அவங்க எகிப்த விட்டு வந்ததே இந்த இதுக்கு. என்ன ஃபாரோ கிட்ட என்ன சொன்னாங்க, அங்க போய் எங்க தேவனுக்கு பலி செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும். அது பாருங்களா, இங்க நிறைவேறத சந்தோஷமா ஆராதிக்கும் போது யோசுவா வந்து மீதி இருந்த அந்த 7 கோத்திரங்களை பார்த்து கடிந்து கொள்றார். ஏன் வந்துட்டோம் கானான் தேசத்துக்கு, எல்லாம் ரிலாக்ஸா இருக்கிறாங்க, சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிக்கணுமே செய்யணுமே இல்லாம எத்தனை காலம் உங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்காமல் அசதியா சோம்பலா இருப்பீங்க நீங்க இல்லைங்களா. அதான் நம்ம படிச்சுக்கிட்டோம், நம்ம சுதந்திரத்தை சுதந்திரிக்காத காரணம் என்ன, சோம்பல் தனம். பைபிள் படிக்கிறதுல சோம்பல் தனம், ஜபம் பண்றதுல சோம்பல் தனம், பாவத்தை கொள்றதுல சோம்பல் தனம், அப்படியே சோம்பல். மத்ததுல எல்லாம் ரொம்ப உஷார், இதுல தான் சோம்பல் தனம். அப்படியே இருந்துட்டு போனோம்னா எந்த முன்னேற்றமும் இல்லாத மனிதர்களாக கடைசி வரைக்கும் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காம படித்தான் நம்ம இருக்கணும். அதைத்தான் பாத்துக்கணும் நம்ம. சோ தட்ஸ் அ சேட் திங். அது நம்ம அப்படி இருக்க கூடாது, நம்ம முன்னேறணும்னா பாருங்களேன், திஸ் இஸ் தி வார் ஆஃப் ஃபேத்ங்க. இருக்கிற வேலை இருக்குது, அம்மா வேலை இருக்குது, வேலை இருக்குது, எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது இல்லைங்களா. பாஸ்டர் பாலா ஒரு வாட்டி சொன்னார், ஏன்பா பைபிள் படிக்கிறது இல்லையாப்பானா, ஐயா ரொம்ப வேலை இருக்குது, நான் குடும்பத்தை கவனிக்கணும், அதை கவனிக்கணும், எனக்கு அது இருக்கு. இதெல்லாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணினா நீ மனுஷனா இருக்கிறதுக்கே லாயக் இல்லை. இதெல்லாம் மனுஷர்களுக்கு இருக்கிறது தானே, வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, அது இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பாக்குறவன் தான விசுவாசி, அதெல்லாம் வச்சுக்கிட்டு வளர்றவன் தான விசுவாசி இல்லைங்களா. அதான் நம்ம பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில ப்ரையாரிட்டிஸ் இல்லைங்களா. எதுவுமே மாறாது. 2 மணி நேரம் டிவியை பார்த்தே பார்ப்பேன், வேலைக்கு போயிட்டே வருவேன், எல்லா டிவியை பார்த்தவொன்னு ரொம்ப டயர்டாயிடும், தூங்கிடுவேன். அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. அப்படியே இருந்தா எப்படி முன்னேறது நம்ம? எனக்கும் எங்க வீட்லயும் பரிசோதனை இருக்குது, பெரிய டிவி இருக்குது. நான் முடிவெடுத்து எல்லா வசதி இருக்கு, என்ன நிதானமா பார்த்து முடிவெடுத்து, இல்ல நான் வளரணும், நான் வளரணும்னு முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து வாழ்க்கைங்களை மாத்திக்கணும்னால தான் நம்ம முன்னேற முடியும். நான் படிக்கணும், நான் வளரணும், நான் இப்படி இருக்கணும்னு தீர்மானம் எடுத்தா தான் நம்ம முடியும். சோம்பலா இருந்தா முடியாது. சரி, பாக்குறோம் நம்ம 18 ரொம்ப அருமையான பாடம், சோம்பலா இருந்தா நம்ம வளர முடியாது. சரி, 19 என்ன நடக்குது? அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சோம்பல் தனத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க எல்லாம் போய் அந்த சுதந்திரத்தெல்லாம் பார்த்து எழுதிட்டு வராங்க. அப்போ மற்ற கோத்திரங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கிறார், சிமியோன் ஜெபுலம் இசக்காரு ஆஷரு அப்புறம்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமானது கவனிச்சோம், எனக்கு அது திருப்பியும் பார்த்தா அழகா இருக்கும். யோசுவா உடைய சுதந்திரம் 19 அதிகாரம் கடைசியில வருது இல்லைங்களா? என்ன போட்டிருக்கு கடைசியில? அதுக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி
இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே, இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள்.
அப்புறம் அதோட முடியுதா? ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யோசுவாவுக்கு கிடைச்ச சுதந்திரம் படிங்க.
தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள்.
பாருங்களேதான், யோசுவா இவ்வளவு போர் செய்து இந்த தேசத்தை எல்லாம் அவங்களுக்கு வென்று கொடுத்த பிறகு முதல் முதல்ல சுதந்திரம் யோசுவாவுக்கு தான் கொடுத்திருக்கணும். என்ன பாக்குறோம், எல்லாருக்கும் மத்த பொதுவான நன்மைகளை அவர் பார்த்து எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுத்த பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு தனக்கு சுதந்திரத்தை அவர் பாக்குறார். முதலாவது அவருடைய தாழ்மை தெரியுது. அது மாத்திரம் இல்லாம ஒரு மத்ததெல்லாம் மத்த அநேக பேர் வந்து ஆல்ரெடி கட்டியிருந்த ஒரு வீடுகளோ ஒரு நகரங்களோ தான் பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா யோசுவா ஒரு வறண்ட ஒரு நிலத்தை எடுத்து அவர் அங்க போய் கட்டிக்கிட்டு தான் போனார். யோசுவா அதில் போய் கட்டி கொண்டான் அந்த வயதான காலத்துல. பாருங்களேன், அவர் போய் கட்டிக்கிட்டு அவர் கேட்டு வாங்கிட்டாருன்னு வேற வருது. என்ன கேட்கறது, இவர் தாங்க எல்லாத்தையும் வெண்டாரு கமாண்டரா இருந்து, ஏன் போய் கேட்கணும்? அவருடைய தாழ்மையை குறிக்குது இல்லைங்களா? அவர் தாழ்மை, அவருடைய இதெல்லாம் நான் செய்தது வந்து ஒரு எனக்கு கிடைக்கணும், எனக்கு சுதந்திரம் வரணுன்றதுக்காக இல்ல, தேவ மகிமைக்காக செய்தன்ற ஒரு நல்ல முன்மாதிரி யோசுவா கிட்ட பாக்குறோம் நம்ம, அந்த அருமையான முன்மாதிரி. அதனால எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்துச்சு. சரி, 19 20 அதிகாரத்துல என்ன வருது? நாங்க பார்த்தோம்னா 6 நகரங்கள் அடைக்கல பட்டணங்கள் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். தெரியாம விபத்தாக ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிட்டானா, அவனுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக 6 நகரங்களை ஆண்டவர் இஸ்ரவேல்ல ஏற்படுத்துறத பாக்குறோம். அது வந்து ஒரு ரட்சிப்பின் அருமையான படம். ஒரு மனுஷன் பாவத்தை உணர்ந்து ஆபத்தை பார்த்துட்டு இயேசு கிட்ட எப்படி ஓடி வந்து அடைக்கலம் புகழ்றான், அந்த அடைக்கல பட்டணம் வந்து இயேசுக்கு ஒரு மாதிரி, ஒரு டைப். அதை நம்ம பார்த்து ரொம்ப இயேசுக்கும் அந்த அடைக்கல பட்டணங்களுக்கும் அந்த ஊருங்களுக்கு இருக்கிற பேருக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்குன்றத நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோம். அப்புறம் 21 இந்த ஆசாரியர்களுக்கு கிடைக்கிற பட்டணங்களை பார்த்தோம் இல்லைங்களா? அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆசாரியர்கள். ஏன்னா அந்த ஆசாரியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பட்டணம் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்குன்னா 48 பட்டணங்கள். சாதாரண இல்லை, ரொம்ப கொடுத்துருக்குறாங்க. அவங்க செதறி இருக்கும்படிக்கு எல்லாரும் சேர்த்து கொடுத்தாங்க. ஏன், ஒரு ஆசாரியர் லேவியர் தான் அங்க ஆண்டவருடைய ஆராதனையும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை கத்துக் கொடுத்து அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆசாரியன் இருக்கணும். ஒரு லேவியன் இல்லாத ஊரு கெட்டு போகும் ஊர் இல்லைங்களா? அதனாலதான் அதெல்லாம் மதிச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆசாரியர்களுக்கு ஊரை கொடுத்து, அது மாத்திரம் இல்ல அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு கொடுத்தாங்க. அது நம்ம புதிய ஏற்பாடுல என்ன காட்டுது, பாஸ்டர்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சபைகள் இல்லைங்களா? பாஸ்டர்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஒழுங்கான பாஸ்டர்ஸ் நம்ம ஊருங்களே இல்லாத காரணம் இதுதான். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஒரு யோசிச்சு பார்க்கலாம், ஒழுங்கான பாஸ்டர்ஸ் இல்லாதனால தான் சபைகள்லாம் அப்படி கெட்டு போகுது. அப்படி இல்லாம போச்சுன்னா என்னதான் ஆகும்? ஒரு ஆசாரியன் இல்லாத ஊருன்னு இருந்துச்சுன்னா கெட்டு நாசாது. ஜட்ஜஸ்ல வரப்போகுது, ஆசாரியன் இல்லாத ஊர் என்ன கெட்டு போக போகுது அப்படின்னு. அதான் அதுல பார்த்தது முக்கியமான ஒரு பாடமா நம்ம படிச்சுக்கிட்டோம். தேவ ஜனங்கள் ரொம்ப முக்கியமா தங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஊழியக்காரங்களை கவனிக்கணும், அவங்கள பராமரிக்கணும்ன்றது ஒரு பாடமா படிச்சுக்கிட்டோம். சரி, 22 யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கரெக்ட், 22 பாருங்களேன். இந்த படம் நல்லா மனசுல திருப்பி 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 யோசிச்சு மனசுல வச்சுக்கணும், அப்பதான் அது தங்கும் இல்லைங்களா. படிச்சு படிச்சு மறக்கிறதுல விஷயம் இல்ல. 22 பார்த்தோம்னா 22, 23, 24 வந்து மூணு சபை கூட்டத்தை கூட்டுது யோசுவா அவர்களை கூட்டி அப்படின்னு. அந்த அந்த பக்கம் கேடைட்ஸ், ரூபனைட்ஸ், மனாசே கோத்திரங்கள் வந்து இவங்களுக்கு போர் செய்யறதுக்கு உதவி செஞ்சு இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக அவங்க பிள்ளைகளெல்லாம் விட்டு இவங்க கூட வந்தாங்க. அவங்கள கூப்பிடுறார், இவர் கூப்பிட்டவனதான் வராங்க அவங்க இல்லைங்களா. அவங்களுடைய உண்மைத்தனத்தை பாக்குறோம். நீங்க நல்லா என் வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கீழ்படிஞ்சுங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படிஞ்சுங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிட்டோன்னு உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறார் இல்லைங்களா. ஆசீர்வதிச்சு புத்திமதி சொல்லி நீங்க அந்த பக்கம் போகும்போது கர்த்தரை நேசிச்சு அவர் வசனத்தின்படி நீங்க நடங்கன்னு புத்திமதி சொல்லி அனுப்பும் போது போறவங்க சும்மா போவாம என்ன பண்ணாங்க? ஞாபகம் இல்லையா? அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க இல்லைங்களா, யோர்தான் கிட்ட போய். ஆனா அவர் பலிபீடத்தை கட்டினதுனால ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால வந்துச்சு இல்லைங்களா. அதை கேள்விப்பட்ட இவர்கள் கொந்தளிச்சு எந்திரிச்சு போருக்கு ஆயத்தமானார்கள். போர் இப்ப போய் எல்லாம் குதிரை போய் வெட்டலாமான்னு அப்ப யோசிச்சாங்க. யோசிச்சு நம்ம செய்யறது சரியா, நம்ம இப்படி எமோஷனலா ரியாக்ட் பண்றது சரியா அப்படின்றத வேதம் என்ன சொல்லுது அதான் பார்த்தாங்க. அப்ப இந்த மாதிரி தவறா இருக்கும்போது உட்கார்ந்து ஆராய்ந்து விசாரித்து பார்த்து முடிவுக்கு வரணும். உடனே உடனே கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துடக்கூடாது, உடனே உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களா. அது ஆராய்ந்து பார்த்து விசாரிக்கணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க எப்படி தீர்ப்பது என்ற அருமையான ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். சரி, 23 யோசுவா வந்து அந்த இஸ்ரவேல் தலைவர்களை கூப்பிடுறார் இல்லைங்களா, தலைவர்கள். அது வந்து அப்போஸ்தலர் பவுல் எபேசு பட்டணத்தை கூப்பிட்டு புத்திமதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு மூணு புத்திமதிய சொன்னார். ரொம்ப அருமையான காரியங்கள். தேவ வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. யோசுவாவுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கிறார். அது இடது பக்கமோ வலது பக்கமோ போவாமல் தேவ வசனத்தில் நீங்கள் தியானமா இருந்து அதுக்கு கீழ்ப்படிங்க, அதை காத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, கர்த்தரை பற்றி கொண்டு இந்த அந்நிய ஜாதி கூட சேராதீங்க, இந்த உலக மக்கள் கூட சேராதிக்க கர்த்தரை பற்றி கொண்டிருங்க. மூணாவதாக, கர்த்தரை நீங்கள் நேசிக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க, அவர் மேல அன்பு இருக்கும்படிக்கு உங்க இருதயத்தை எப்பவும் பாத்துக்கங்க. சரி, லாஸ்டாக 24 நம்ம போன வாரம் பார்த்தோம், இந்த பேஷனேட் சர்மன் இல்லைங்களா, யோசுவாவுடைய ரொம்ப அற்புதமான சர்மன். அதை திருப்பி 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 படிக்கலாம். நானே நிறைய டைம் படிச்சிருக்கிறேன். அதை திருப்பி 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 படிக்கிறது நல்லது. ரொம்ப அருமையான சேர்மன். அதுல என்ன சொல்றாரு, வயதான யோசுவா ஒரு கிராண்டா நின்றுட்டு ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் தான், கோடா கோடி ஜனங்க நிக்குது, ஒரு ஆம்பிதியேட்டர் மாதிரி நிக்குது அந்த மனுஷன் ஒண்டி நின்றுகிட்டு. வயசான மனுஷன் எப்படி நிப்பாரு? இப்படி ஒருவேளை கோலை பிடிச்சிட்டு 110 நின்றுகிட்டு சேலஞ்ச் பண்றாரு எல்லாரையும் இல்லைங்களா. உடம்புக்கு தான் வயசாச்சு, உள்ள இருக்கிற பக்தி ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு கொழுந்துட்டு எரியுது இல்லைங்களா. அப்படி ஒரு வல்லமையா நிக்கிறார் வயதான காலத்திலயும். அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற எந்த மாதிரி பிட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான நிலையிலிருந்து நீங்க வந்தீங்க. இறையாண்மை கிருபத்தான் அவங்கள வித்தியாசப்படுத்துச்சின்னு ஆபிராம், ஐசாக், யாக்கோபு, ஈசா, மோசே, எகிப்து, செங்கடல், பாலாம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினார். யோர்தான் நதி எப்படி கடந்து எங்க இருந்தவங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஜாதி இங்க நிக்குதுன்னா அது கர்த்தர் தான் காரணம் இல்லைங்களா. அத பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம். நான் உங்களை எடுத்தேன், நான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் அனுப்பினேன், நான் கொண்டு வந்தேன், நான் அளித்தேன், நான் கொடுத்தேன், நான் விடுவித்தேன் அப்படின்னு ஆண்டவர், எல்லாம் நான் தான் செஞ்சது. அங்க எது யாருக்குமே கிரெடிட் இல்ல பாருங்களேன். மோசே வந்து காப்பாத்தினா அவங்களே இல்ல, அது வந்து யாருக்குமே அந்த நீங்களா போர் செய்து வென்றீங்கன்னு கிரெடிட் இல்லை, இதெல்லாம் செய்ய வச்சது நான் தான் சொல்றாரு இல்லைங்களா, அதுக்கு நான் தான் அப்படின்னு. அதை பார்க்கும்போதுதான் நம்மளும் நம்ம ரொம்ப முக்கியமா நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில திருப்பி 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 ஆண்டவர் செஞ்சுட்டு வர்றதை பாக்குறது ரொம்ப நல்லது. நான் பார்த்துதான் என் மனசே உருகி போச்சு. நீங்க செஞ்சீங்களா எனக்கு தெரியல, செய்யாம இருந்தீங்கன்னா செய்யுங்க, வேற என்ன சொல்ல முடியும், நீங்க செய்யுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 1 hour எடுத்து உட்கார்ந்து எவ்வளோ நேரம் செய்யற 1 hour எடுத்து ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் என்ன நடத்தி இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. அதை விட ஒரு பெரிய அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு நேரம் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், அழுதே அழுதுருவீங்க. நான் எங்க இருந்தேன், என்னென்ன ஆபத்துகளை சந்திச்சேன், எழுதிக்கிட்டாலும் நல்லது. ஒரு பாயிண்ட் பாயிண்டா எழுத முடியாது, எழுதி வச்சுக்கிறது எங்கன்னா நல்ல புக்கில் என்னென்னலாம் நடந்து வந்த பாதையை சிந்திச்சு பார்க்கும்போது, எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி வந்தார்னு பார்க்கும்போது ரொம்ப அதிசயம், ரொம்ப அதிசயம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அது என்ன செய்யும், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும்னு பயங்கரமான ஊக்கத்தை அதுதான் கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய பிரின்சிபல் பைபிள்ல, அதான் ஊக்கத்தை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ போறேன்ற அருமையான ஊக்கத்தை கொடுக்க முடியும். அதை நம்ம செய்யறது இல்லை, இல்ல அது நமக்கு ஊக்கத்தை கொடுக்கலன்னா வேற எதுதான் நம்மள மாத்தோம் நம்ம சொல்லவே முடியாது இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியம், அது செய்யறது வரீங்களா. அதை நான் செய்யும் போதுதான் பெரிய தீர்மானமும் ஆண்டவரோடு நெருங்கணும்ன்ற உறுதி எனக்கும் ஏற்பட்டுச்சு. சரி, அதெல்லாம் செஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க தூங்கிருங்கன்னாரா, இல்ல. ஆகவே ஆகையால் கர்த்தரை சேவிங்க இல்லைங்களா, கர்த்தரை பயத்தோடு சேவிங்க. மூணு எப்படி சேவிக்கணும், அவர் மூணு விதமா சேவிக்க சொல்றார். கர்த்தரை, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருப்பதனால் நீங்க கர்த்தரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும், உண்மையா சேவிக்கணும், சின்சியர்லி உண்மையா சேவிக்கணும்னா என்ன அர்த்தம், அவருடைய பேரை வச்சுக்கிறது இல்ல, அவருடைய சபைக்கு வந்துட்டு போறன்னு சடங்காச்சாரியங்கள் செய்யறது இல்ல, அவர் பேர்ல வந்து ஒரு வெளிப்பிரகாரமான செய்யறது இல்ல இல்லைங்களா, அவர் பேரை வச்சுக்கிட்டு உள்ளான பாவத்தை பாவ வாழ்க்கைய வாழ்றது இல்ல. அவரை சேவிக்கணும்னா உண்மையா சேவிக்கணும், அதான் அவர் சொல்றார். அடுத்ததாக மூணு விதமா சேவிக்கணும், தீர்மானமா சேவிங்க. அவரை சேவிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்ல, அவரை சேவிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் பிரயோஜனம் இல்லைன்னா யாரை சேவிக்கணும்னு இன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டு போ, சும்மா வெளியே போவாதன்னு விடலாம் அவங்கள. ஒன்னு மூதாதியர்களுக்கு போயிரு, இந்துங்களுக்கு போயிருன்ற மாதிரி நமக்கு இல்லைங்களா, இல்ல உலகத்துக்கு போயிரு, நடுவுல நிக்காத, தீர்மானமா வளைக்க முடியாத ஒரு தீர்மானத்தை நீ எடுத்துட்டு போகணும். உண்மையா சேவிக்கணும், தீர்மானமா சேவிக்கணும், அவரை பிரத்யேகமா சேவிக்கணும். அவரை அன்றி வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. எல்லா விக்கிரகங்களையும் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. ஏன்னா பாருங்க, யோசுவாவுக்கு தெரியும், அவங்க அந்த நாள்ல நிக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய விக்கிரகங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய விக்கிரகங்கள் உள்ள நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் டைம் தான், கொஞ்ச காலம் போச்சுன்னா அதெல்லாம் வெளியே வந்துடும், வண்டவாளம் வெளியே வந்துடும்ன்ற மாதிரி கொஞ்ச காலம் தான். எவ்வளவுதான் இருந்தாலும் எத்தனை சபைகள் எத்தனை ஆளுங்களை பார்த்துருக்கு, எத்தனை பேர் சபையை கேவலப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க இல்லைங்களா, எத்தனை தூஷணங்கள் சபைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படித்தான் சுயநலமா சுயநலமா வாழ்ந்து ஆண்டவர் பற்று இல்லாம உறுதி எடுக்காம பாவத்தை பொத்தி பொத்தி வச்சு அது விஷமா வெளியே வருது, வெடிச்சு வெளியே வருது, ரொம்ப அகோரம். அது சபையும் கேவலப்படுத்தி அந்த மனுஷனையும் அழிச்சு பயங்கரமா போயிருது, ரொம்ப சேட் இல்லைங்களா. அது அது யோசுவாவுக்கு தெரியுது, அப்படி நடந்துற போதுன்னு பயந்து தான் அவர் சொல்றார், இன்னைக்கு முன் நிறுத்து, அதுக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டு அதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த இடம் வந்து செக்கிம் என்ற இடம் ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல பார்த்தோன்னா இதே சவால் தான் யாக்கோபன் தன் குடும்பத்துக்கு கொடுத்தார். கொடுக்கும்போது அவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க வச்சுட்டு இருந்த விக்கிரகங்கள், அவங்க போட்டிருந்த கம்பல் மூக்குத்தி அதிலெல்லாம் விக்கிரம் படம் இருந்துச்சு, யாக்கோபுடைய குடும்பம் தான். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து யாக்கோபு கிட்ட கொடுத்தாங்க. அதை எடுத்து அங்க ஒரு மரத்து கீழே புதைச்சார், அங்க எல்லா விக்கிரத்தை அங்க புதைச்சிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அதான் யோசுவா சொல்றாரு. இந்த இடத்தை விட்டு போகும்போது இன்னுமே கர்த்தரை சேவிப்போம், உண்மையா சேவிப்போம், தீர்மானமாய் சேவிப்போம், பிரத்யேகமா சேவிப்போம், அவரன்றி வேற தேவர்கள் இல்லாம அவருக்கே சேவிப்போம்னு அதை ஒப்பு கொடுக்கணும்னு அப்படி உறுதிப்படுத்துறாரு இல்லைங்களா. அவங்க பதில் கொடுக்கறாங்க, என்ன, ஆமா நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். யோசிச்சு பாருங்களேன், இந்த வயசான தாத்தாவுடைய வாய்ஸ் ஒரு பக்கம், தரலான ஜனங்க அப்படியே அவங்க கத்தும் போது அப்படியே காதே வெடியற மாதிரி இருந்திருக்கும், உங்க பெரிய சத்தம் தான் பெருசா இருந்திருக்கும். தாத்தா என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க எல்லோரும் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலன்றாரு. உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல, கர்த்தரை சேவிக்கிற ஆளுங்களா உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல. உண்மையா சொல்ல போனா அவர் நம்ம பாஷையில தான், மூஞ்ச பார்த்தா தெரியும், உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே கர்த்தரை சேவிக்கிற இந்த சத்தத்தை. ஏன்னா அது சென்டிமெண்டல், அவங்க அவங்க சேவை அவங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் வார்த்தையை விட்டு மெஞ்சி போவாது. வெறும் வார்த்தையில தான் சேவிப்போம், அதை செய்வோம்னு வார்த்தைகளை கத்துக்கிட்டாங்க. ஆம் செய்கிறோம் கீக்கிறோம்னு கத்துக்கிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா என்னது காரணம் சொல்றாரு, அவரு அவர் இவங்கனால சேவிக்க முடியாது. காரணம் என்ன, அவர் பரிசுத்தரும் எரிச்சல் உள்ளவருமா இருக்கிறார். ஏன் அவர் பரிசுத்தர்னா, அவர்கிட்ட நீங்க நாடகம் போட முடியாது. ரகசிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, ரகசிய பால் வாழ்க்கை வாழ்ந்துட்டு சேவிக்கிறோம் நாங்களும் சேவிக்கிறோம்னு வந்து அவர்கிட்ட நிக்க முடியாது. அதெல்லாம் மன்னிக்க மாட்டார் அவரு. அப்படியெல்லாம் செய்யாதீங்க அவர்கிட்ட, அவர் பயங்கரமானவர். அவர் வெறும் உங்க கூடாரத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிஞ்சவர் மாத்திரம் இல்ல, உங்க இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை அறிஞ்சவர். அவர் சேவிச்சா அப்படித்தான் சேவிக்க முடியும். தீ உண்மையோடு சேவிக்கணும், உத்தம உள்ளத்தோடு சேவிக்கணும், தீர்மானமா சேவிக்கணும் இல்லைங்களா, பிரத்யேகமா சேவிக்கணும். இல்லைன்னா அவருக்கு சேவை செய்யறதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாம், அது ரொம்ப தவறு அப்படின்றத அவர் சொல்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அது ரொம்ப கஷ்டம் தாங்க, யோசுவா சொல்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நம்ம இருதயம், ஜான் கால்வின் சொல்லி இருக்கிறாரு, மனுஷனுடைய இருதயம் வந்து a factory of idols. அதாவது விக்கிர ஆராதனை உற்பத்தி பண்ணுகிற ஒரு ஃபேக்டரி மனுஷனுடைய இது. கடவுளை விட்டுட்டு வேற எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது. ஆராதனை கர்த்தரையே சேவிக்கணும்னா அவர் மேல் பட்சமா இருந்து அவர் மாத்திரம் தான் இடம் இருக்கணும். அவர் மேலதான் ஆசை, அவருடைய வார்த்தையின் மேலதான் ஆசை. அவரே எப்ப பாரு, ஒரு காதலிக்கிறவங்களை பாத்துருக்கீங்களா, காதலிக்கிற மாதிரி ஆண்டவரே பற்றுதலா இருந்து அவரையே பட்சமா இருக்கணும். அவருக்கு தான் முதல் இடம், அவர் மேலதான் ஆசை பற்றுதல். அது இல்லாம அவருக்கு வெளிப்பிரகாரமா செய்யறது பாவத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அது அவருக்கு தெரிஞ்சிடும். எரிச்சல் உள்ளவர் அவர், அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்யறது ரொம்ப ஈஸியா யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன், நமக்கு வந்து நம்ம உருவம் வந்தா வைக்காம இருக்கலாம். எத்தனை விக்கிரகங்கள் நம்ம இருதயத்துல இருக்கு யோசிச்சு பாருங்களேன், உருவம் தான் வைக்கல. ஆனா நம்ம ஏன் நம்மளுடைய குடும்பம் விக்கிரமா மாறி போயிடலாம், நம்ம பிள்ளை விக்கிரமா மாறி போயிடலாம் இல்லைங்களா. யாக்கோபுக்கு ரேச்சல் விக்ரமா மாறி போன மாதிரி, ரேச்சல் 14 வருஷம் அதை மனசுலயே நினைச்சிட்டு உழைச்சான். ஐசா இது ஆபிரகாமுக்கு ஐசாக் விக்ரமா மாறி போச்சு, அதை வந்து வெட்டி பலி கொடுன்ற மாதிரி சொன்னார். ஆனா எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு பாருங்களா, மனசை உடைச்சுக்கிட்டு. அந்த மாதிரி மாறி போலாம். கர்த்தருக்கு தான் முதல் இடம்னு எப்பப்பார் அவர் மேல பட்டுறதுல இல்லாம பலதுக்கு நம்ம இடம் கொடுத்துடலாம். பலதுக்கு ஏன், நம்ம வேலை விக்ரமா மாறிடலாம், குடும்ப விக்ரமா மாறிடலாம், மனுஷனுடைய புகழ் விக்ரமா மாறிடலாம், பணம் முக்கியமா விக்ரமா மாறிடலாம். அதுக்காக நம்ம உழைக்கிறவர்கள் அதுலயே நம்ம பற்றுதலா பேஷனேட்டா இருக்கிறவர்களா போயிடலாம். அது நடக்காது, ரெகுலரா நமக்கு நடக்குது இல்லைங்களா, ரெகுலரா நடக்குது பாருங்களேன். எனக்கும் நான் தான் அதான் ஸ்ட்ரகிள் பண்றேன். கர்த்தரை உத்தமா ஸ்நேகிக்கணும், அவரை தான் நினைச்சுக்கிட்டே தூங்கணும், அவரை பத்தி தான் கனவு காணணும், அவர்லயே நினைச்சுட்டு வேலைக்கு போகணும். அவர் வேலை செஞ்சாலும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இத்தனை வேலை இருக்குது, இதெல்லாம் நான் சம்பளத்துக்காக செய்ய மாட்டேன், சிறப்பா நான் உனக்காக செய்வேன். ஆண்டவரே எவ்வளவு சிறப்பா செய்யறோமோ, என் வேலையின் மூலமா உங்களுடைய மகிமையை நான் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் ஆண்டவரேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா லிஸ்ட் போடுறேன். போட்டு என்ன நடக்குது, ஒரு வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சேன். போன வாரம் பார்த்தோம்னா ஒரு நல்ல இது, மணிப்பால் ஹாஸ்பிட்டல், மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு மணிப்பால் காலேஜ் இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா, மணிப்பால் சிக்கிம் காலேஜ்னு இருக்கு. அந்த காலேஜ் வந்து அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுக்குவாங்க, வீட்டில இருந்தே படிச்சு போய் எக்ஸாம் எழுதலாம். அவங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு, என்னன்னா அவங்க ஸ்டடி சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க, இந்தியா ஃபுல்லா ஸ்டடி சென்டர்ஸ். அந்த ஸ்டடி சென்டர்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்க போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க, ஏதாவது டவுட் இருந்தா அங்க போய் படிச்சுக்குவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஒரு கோர்ட் கேஸ் ஆகி அந்த ஸ்டடி சென்டர்ஸ் எல்லாம் மூடணும்னு ஆயிடுச்சு. 700 ஸ்டடி சென்டர்ஸ் மூடிட்டாங்க இந்தியா முழுவதுமா மூடிட்டு. இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு அப்படின்னு எங்க கஸ்டமர் அவங்க வந்து எங்கிட்ட கேட்கும் போது ரொம்ப யோசிச்சு, நம்ம ஆண்டவர் மயமைப்படுத்தணும் சிந்திச்சு அதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு பண்ணிட்டு போன வாரம் பிரசன்ட் பண்ணலான்னு அவங்க ஆபீஸ்க்கு போனேன். அவங்க ஆபீஸ் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்கு, மணிப்பால் குளோபல்னு. போய் பார்த்து சரி யாரோ ரெண்டு பேர் இருப்பாங்க போய் பிரசன்ட் பண்ணலான்னு போய் நானும் இன்னொருத்தர் போனா அவங்க ஆபீஸுக்கு போனா பெரிய ஆடிட்டோரியம். இது வரைக்கும் அப்படி ஆனது இல்லை. யூஸ்வலான போர்டு மீட்டிங்கெல்லாம் போனா ஒரு 10 பேர் இருப்பாங்க அவ்வளவுதான். பெரிய ஆடிட்டோரியம், அவங்க ஹெட்டுங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு பிரசன்ட் பண்ணுப்பான்றாங்க. பெரிய ஸ்கிரீனு எனக்கா இப்படி பாக்குறேன் நான். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஷாக். சரின்னு சரி பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பெரிய ஆளுங்க பெரிய எல்லா ஹெட்டுங்க மணிப்பால் குளோபல்ல நடத்தக்கூடிய ஹெட்டுங்க எல்லாம் பிரசன்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சுருக்கமா சொல்ல போனோம்னா அவங்களை பிடிச்சி போச்சு. சரி கொடுக்குறோம் பிசினஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம பண்ண முடியும், எல்லாரையும் அங்கிருந்தே நாங்கள் போட்டு ஹேட் ஹோம் பண்ணி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ண முடியும் எல்லாம் விவரிச்சு காமிச்சாச்சு. ரொம்ப சிந்திச்சு தான் அதெல்லாம் பண்ணது. பண்ணி அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. பண்ணலான்ட்டு போய் எங்கள் கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது போய் இந்த பண்ணலான்ட்டாங்க கம்பெனியில். இது வரைக்கும் இல்லாத ஒரு பாராட்டு பாராட்டு. எங்க பெரிய பாஸ் யார் எல்லாரையும் சரித்திரமெல்லாம் அவர் திட்டினது தான் உண்டு. ஆனா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டார். எனக்கு என்ன ஆகுது இப்படி ஒன்னு பாருங்களேன், இப்படி ஒரு காட்சி. இதை ஏன் சொல்றேன், இந்த பெருமைக்காக நான் சொல்லல. இது நடந்ததுல இருந்து என் மனசுல இது மேல ரொம்ப கொஞ்சம் சுயம் கொஞ்சம் மேல வருது. ஏன்ல ஒரு சந்தோஷம், ஆண்டவர்ல சந்தோஷம் கொஞ்சம் கம்மி ஆகுது. இதுல இன்னும் எவ்வளவு சிறப்பா செய்யலான்ற ஒரு போராட்டம் வருது மனசுல. புரியுதுங்களா? இதுல நைட் எல்லாம் தூங்கும் போது ஆண்டவரையே நினைச்சுக்கிட்டு தூங்கின உள்ள என்ன பண்ணுது, இப்ப இன்னும் எப்படா இதா செய்யலாம், எப்படா இன்னும் சிறப்பா இதை செஞ்சு இன்னும் எப்படா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருது. இதுதான் நம்ம இருதயம் பாருங்களேன். நம்ம இருதயத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய விக்ரம் வந்து சுயம்தான் தெரியுமா. நான் என் பேர் என் புகழ் வரணும், அதை உயர்த்தி விட்டா போதும் ஆண்டவர் இறக்கி விட்டுரும். அது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கஷ்டம். அதை எப்ப பார் ஆண்டவரை உச்ச கட்டத்துல வச்சு அவரையே எப்ப பார் அந்த பக்தி ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது பூவே போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆயுசெல்லாம். அந்த மாதிரி அவர் பூ போட்டு இதயத்துல கிண்டம் போட்டு உட்கார வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் உங்களால முடியாதுன்றாரு. கேடுகட்ட இருதயம் உள்ளவர்கள் நீங்க, இருதயம் நழுகிற இருதயம் உள்ளவர்கள் கொஞ்சம் உயர்த்திட்டா போதும் ஆண்டவர் கீழே இறக்கிடுவீங்க. நீங்க சுயநலக்காரங்க, நீங்க பெருமை உள்ளவங்க நீங்க. அதான் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம கஷ்டத்திலயும் அப்படி செய்யலாம், நல்ல காரியத்திலயும் அப்படி செய்யலாம். நம்ம இருதயத்தை பார்த்து நான் என்ன ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. சாட்டர்டேவும் சாட்டர்டேலாம் சரியா தூக்கம் இல்ல, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போராட வேண்டியதா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்க இருதயத்தை பாத்துக்கிறீங்களா? அதான் அங்க கர்த்தரை சேவிக்கிறதுனா எப்ப பார் அவர் மேல இருக்கிறாரா, அவர் சிந்தனை எனக்கு எப்ப பார் இருக்குதா, அவர் மேல பட்சமா எப்ப பார் இருக்கிறனா, அவர் இல்லாம அதே நினைச்சுக்கிட்டு இதை நினைச்சுக்கிட்டா அதை நினைச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை இருக்குது. எப்ப பார் மேல கர்த்தர் தான், அவர் மேலத்தான் பற்று, அவர் மேலத்தான் ஆசை, அவர் மேலத்தான் அன்பு, அவருக்கு தான் என் உணர்ச்சிகள் எல்லாம் போவோம். அப்பதான் அவர் சேவிக்கணும். அவர் மேல அன்பு கூறும்படி ஜாக்கிரதையா இருங்கன்னா என்ன அர்த்தம், போராடணும். ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது இல்லைங்களா? ஏன் சமாதானம் போயிருச்சு. விக்கிரத்தை வச்சோம்னா கர்த்தருடைய சமாதானம் சந்தோஷம் எல்லாம் போயிடும், சுயம் மேல வந்துடும் இல்லைங்களா? அதான் போராட்டம். இப்படித்தான் போராடுறது கிறிஸ்டியன் ஸ்ட்ரகிள் தட் வி ஹேவ். கர்த்தரை முன்ன வச்சு நம்ம போற்றி அவரை புகழ்ந்து அவரை உயர்த்தம். இதான் ஒரு உதாரணம் பாருங்களா. அதான் யோசுவா சொல்ற, ரொம்ப உங்களால் முடியாது, ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர் அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். சரி, ஆனா அந்த மக்கள் உறுதியா அவருக்கு உறுதி கொடுத்து அந்த செய்யறோம் அப்படின்னு உறுதி கொடுத்தவனா அவங்களுக்கு ஒரு ஒரு உடன்படிக்கை செய்து அதை அங்க எழுதி தேவ வசனத்துல எழுதி ஒரு கல்லை வைக்கிறார் இல்லைங்களா? கல்லை வச்சுட்டு பாருங்க இத அப்படின்னு கல்லை வச்சுட்டு அவங்களுக்கு சொல்றத பாக்குறோம். ஆகவே ஆண்டவரை நம்ம சேவிக்கிறது வந்து அவங்க ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நம்ம செஞ்சிடவே முடியாது. ஏன் ஆண்டவரை சேவிக்கணும்னா உத்தம உள்ளத்தோடு சேவிக்கணும். உத்தம உள்ளவனா அவர் எப்படிப்பட்ட உத்தம பர்ஃபெக்டா அவர் சேவிக்கலன்னா அவர் ஏத்துக்கொள்ள மாட்டார். அது பர்ஃபெக்டா சேவிக்க கூடிய நிலையில என் இருதயம் இல்ல பாருங்களேன். ஏன் அவர் எப்படி பர்ஃபெக்டா கேக்குறாரு, இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தாவே அவருக்கு விபச்சாரம்னு பாக்குறவர், ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு கோவப்பட்டாவே அது கொலைன்னு பாக்குறவர். அவருக்கு முன்பதாக எப்படிங்க நான் போய் தைரியமா நான் சேவிச்சிருவேன்னு சொல்றது. ஆனா நான் உறுதி எப்படி எடுக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து மேல வச்ச நம்பிக்கையில இயேசுடைய உதவியில நான் அவரை சேவிப்பேன். இயேசு மேல வச்ச, என் மேல வச்ச விசுவாசத்தினால இல்ல, இயேசு என்ன செய்ய வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் அவர்ல தங்கியிருந்து நான் சேவிப்பேன். அவர் ஜபத்தின் மூலமா, அவர் வார்த்தையின் மூலமா சேவிக்கிறோம்னா என்ன, அவர் கொடுத்த சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டு அவர்னால நான் அவரை சேவிக்க முடியும். இயேசுனால அவர்ல தங்கி இருந்து என் மேல இல்லைங்க நம்பிக்கை, எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, ஆனா இயேசு என்னால செய்ய முடியும், இயேசு மேல இருந்த விசுவாசத்தினால் நிச்சயமா நான் அவரை சேவிப்பேன்ற உறுதியை நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது, சுய நீதினால இல்லை இல்லைங்களா, நம்ம எதுனால அப்படி எடுக்கிறோம், தங்கி இருப்பேன் இயேசுடைய உதவிக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாம் செய்ய முடியும்னு விசுவாசத்தினால தான் நம்ம அது செய்ய முடியும் இல்லைங்களா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை அவங்க உணர்ந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்றது ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய உதவினால தான் நம்மள அவர் சேவிக்க முடியும். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம்.